இந்த இராப்போஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 15:55.
மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே?
1 கொரிந்தியர் 15:45.
முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்.
அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்றால் என்னவென்றால், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், அல்லது ஃபர்ஸ்ட் ஆடம் அண்ட் செகண்ட் ஆடம், எல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஃபர்ஸ்ட் ஆடம் அண்ட் செகண்ட் ஆடம், த ஃபர்ஸ்ட் மேன் ஆடம் வாஸ் மெய்ட் எ லிவிங் சோல், த லாஸ்ட் ஆடம் வாஸ் மெய்ட் எ குயிக்கனிங் ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் ஆடம் அண்ட் செகண்ட் ஆடம் என்ற தலைப்பில் உங்களுக்கு சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். கவனமாக கவனியுங்கள். இங்கே ரெண்டு ஆதாமை குறித்து சொல்லியிருக்கிறது. முதலாம் ஆதாமை குறித்து நீங்கள் ஆதியாமத்தில் வாசிக்க முடியும். ஆதியாமம் முதல் சில அதிகாரங்களிலே ஃபஸ்ட் ஆடாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம், செகண்ட் ஆடாமை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஃபஸ்ட் ஆடம் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், முதலாவது மனுஷன். செகண்ட் ஆடம் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தர். இந்த ரெண்டு ஆடமுக்கும் என்ன, நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். த ஃபஸ்ட் மேன் ஆடம் வாஸ் மேட் அ லிவிங் சோல், த லாஸ்ட் ஆடம் வாஸ் மேட் அ குயிக்கனிங் ஸ்பிரிட். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார், முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆடம் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஃபாலன் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து விழுந்து போன சிருஷ்டிப்புக்கெல்லாம் அவன் எஜமானாக இருக்கிறான், ஹெட் ஆஃப் த ஃபாலன் கிரியேஷன். செகண்ட் ஆடம் லாஸ்ட் ஆடம் வந்து ஹெட் ஆஃப் நியூ கிரியேஷன். இப்பொழுது நீங்கள் கண்ணால் பார்க்கிறது எல்லாமே ஓல்டு கிரியேஷன், இது எல்லாமே ஃபாலன் கிரியேஷன். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நியூ கிரியேஷனாக இருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிறார், த பிகினிங் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் என்று வெளிப்படுத்தல் 3:14 வாசிக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற, இதனால் நியூ கிரியேஷனுக்கு அவர் ஆதியாக இருக்கிறார். ஆதியானா அவர் தான் ஃபஸ்ட், முதல்ல அவர் சிருஷ்டிக்கப்பட்டார், நீ கிரியேஷனாக சிருஷ்டிக்கப்பட்டார், தொடர்ந்து நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை அறியணும்னா நம்ம வந்து ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நேரம் பேச முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்தால்தான் இதை அறிய முடியும். சாதாரண கிறிஸ்தவங்க அறிய முடியாது. பரிசுத்த பவுல் எபிரேயர் 5:12-11 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், ஆனால் உங்களுக்கு மூல உபதேசங்களை போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்க முடியாதபடி நீங்கள் பாலுண்கிற குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கை பற்றி நான் விசாரமாக பேசலாம், ஆனால் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். 11 வாசிக்கலாம்.
இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும்.
இதோ மெல்கிசேதேக்கை பற்றி பேசுறது, அது ஒரு ஆவிக்குரிய சத்தியமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் மெல்கிசேதேக் தான் பேசியிருக்கிறேன், இப்போமும் அதை தான் கொஞ்சம் பேச போகிறேன். அதெல்லாம் இது வந்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இது கேள்வியில் நீங்கள் மந்தமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு அதை விவரத்தை புரிய வைக்க முடியாது. நீங்கள் பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக, நீங்கள் அமிதமான பூரண வயது உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாருமே, அதனால் நம்ம இதை கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். First Adam, ஆதியாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார், அவர் அவருடைய சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து விழுந்து போனான், அதனாலே அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்த எல்லாமே விழுந்து போனது. இந்த மர செடிகள், பறவைகள், இந்த மிருகங்கள் எல்லாமே அவனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் இருந்தது. அதனால் அவன் விழுந்து போகும்பொழுது அவன் ஆதிக்கத்தின் கீழே இருந்த எல்லாமே விழுந்து போச்சு. எல்லாத்துக்குமே மரணம் வந்தது, எல்லாத்துக்குமே அழிவு வந்தது. அதனால் அவன் ஒரு அவன் யாருக்கு தலையாக இருக்கிறான் என்றால் ஃபாலன் கிரியேச்சர், விழுந்து போன சிருஷ்டிப்புக்கு அந்த ஃபஸ்ட் ஆடம் அவன் வந்து ஹெட்டாக இருக்கிறான், தலையாக இருக்கிறான். ஆனால் நியூ கிரியேஷன், நியூ கிரியேஷனுக்கு இயேசு கிறிஸ்து ஹெட்டாக இருக்கிறார். த லாஸ்ட் ஆடம் இஸ் த ஹெட் ஆஃப் நியூ கிரியேஷன். அந்த ஃபஸ்ட் ஆடமுடைய ஜெனரேஷன் இருக்குது, செகண்ட் ஆடமுடைய ஜெனரேஷனும் இருக்குது. இந்த உலகத்தில் இப்பொழுது இருந்த ரெண்டு ஜெனரேஷன் இருக்குது, ஃபஸ்ட் ஆடம் அண்ட் செகண்ட் ஆடம். நம்ம உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட் ஆடமுடைய பிள்ளைகளாக தான் பிறந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையானது நம்மை சந்திக்கும் பொழுது, அந்த வார்த்தையானது நம்மை சந்திக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நம்ம நியூ கிரியேஷனாக மாறிவிட்டோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறிவிட்டோம். அவர் நமக்கு நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட் அண்ட் ஹிஸ் ஓன் ஸ்பிரிட் அதை நமக்கு தரும் பொழுது வி ஆர் எ நியூ கிரியேச்சர். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இஃப் எ மேன் பீ இன் கிரைஸ்ட் ஈஸ் எ நியூ கிரீச்சர், அவன் வந்து ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்படி முதலாவது வந்த புது சிருஷ்டிப்பு இயேசு கிறிஸ்து. கர்த்தர் வந்து மரியாளியுடைய கற்பத்திலே தனக்கென்று ஒரு சரீரத்தை உருவாக்கும் பொழுது அது நியூ கிரியேஷன். நம்ம பார்க்குறது எல்லாமே ஓல்டு கிரியேஷன், ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பாடி வந்து நியூ கிரியேஷனாக இருக்குது. அது நியூ பிளட்டு, அந்த பாடி நியூ பாடி. அது வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறக்கவில்லை. அவருடைய ரத்தம் வந்து யூதனுடைய ரத்தம் கிடையாது, பிரஜாதியானுடைய ரத்தம் கிடையாது, காட்ஸ் ஓன் பிளட். அது நியூ பிளட், ஹல்லேலூயா. அது ஒரு புது சிருஷ்டிப்பு, அவருடைய சரீரம் வந்து நியூ கிரியேஷன். இன்றைக்கு தொடர்ந்து நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஸ்பிரிட்னால ஆண்டவர் உங்களுக்கு வந்து நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட்டை உண்டாக்கும் பொழுது யூ ஆர் ஆல்சோ நியூ கிரியேஷன். ஆமென். அதனால் அந்த தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டதை தொடர்ந்து நம்ம எல்லாரும் நியூ கிரியேஷனாக இருக்கோம். யார் யார் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நியூ கிரியேச்சர், புது சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். நமக்கு ஹெட்டு வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஹெட்டு வந்து செவன் ஜெனரேஷனாக இருக்குது. எபேசு சிமின்னா பெர்கமு தேத்தீரா சருதை பிலதெல்பியால் உதைக்கியா, இப்படி செவன் ஜெனரேஷன். இந்த செகண்ட் ஆடாமுடைய ஜெனரேஷன் இந்த பவுல் இரேனியஸ் மார்டின் கொலம்போ லுத்தர். ஆதாமுடைய ஜெனரேஷனை வந்து நீங்கள் ஆதியாம அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. அங்கே ஆதாம் வந்து சேத்தை பெற்றான், சேத்து ஏனோஸை பெற்றான், ஏனோஸ் வந்து கேனான் அனு பெற்றான், கேனான் வந்து அங்கே வந்து இப்படியாக அங்கே நோவா வரைக்கும் போகிறது. டென்த்து ஜெனரேஷன் நோவா, ஏழாவது ஜெனரேஷன் ஏனோக். இப்படியாக நம்ம ஆதாமுடைய ஜெனரேஷன், ஃபாலன் ஜெனரேஷன், விழுந்து போன ஒரு ஒரு சந்ததி, இது வந்து நியூ கிரியேஷன். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து இப்பொழுது என்னச்சால் லவோதிக்கா சபையை தாண்டி எட்டர்னல் சர்ச்சேஜுக்கு வந்திருக்கேன், நித்தியமான சபை காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு உயர் இந்த எட்டர்னல் சர்ச்சேஜ், ஹல்லேலூயா. இந்த சந்ததியைத்தான் தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார், இது அவருடைய சந்ததி. உலகத்தின் மக்கள் இங்கே வர முடியாது, இந்த பக்கத்தில் வர முடியாது, அவங்கெல்லாம் செப்பன் சீடாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஆதாம் விழுந்து போன பிறகு மனுஷன் எப்படி அங்கே உலகத்திலே பிறக்கிறான் என்றால் அனிமல்ஸ் லா ஆஃப் ரீப்ரொடக்ஷன், மிருகங்கள் எப்படி இனவிருத்தி செய்கிறதோ அதே போல தான் மனுஷனும் இனவிருத்தி செய்கிறான். அனிமல் லா ஆஃப் ரீப்ரொடக்ஷன் படி உலகத்தில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆல் ஹிஸ் சீட்ஸ் ஆர் இன் த டஸ்ட். இதாவது மண்ணிலிருந்து மனுஷன் உருவானான், அவன் மண்ணுக்குரியவனாயிருக்கிறான், பூமிக்குரியவனாயிருக்கிறான், அதனால் அவனுடைய ஜெனரேஷன் எல்லாமே டஸ்டாக இருக்கிறது. இவங்க ஆதாமுடைய ஜெனரேஷனில் அங்கே தியோபனி பாடி இருக்கிறது. ஆறாம் பரிமாணத்திலே தியோபனி பாடி இருக்கிறது. அந்த தியோபனி பாடியை பைபாஸ் பண்ணி அதுக்குள்ளே பிரவேசிக்காதபடி அதை பைபாஸ் பண்ணி அவங்க வந்து உலகத்தில் தாய் தாப்பன் மூலமாக பிறக்கிறாங்க. எப்படின்னா அனிமல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஆனால் ஜீசஸ் சீடு, இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி, அது எப்படி பிறக்கிறது என்றால் அது வந்து வார்த்தையினாலே பிறக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துடைய மெசேஜ் மூலமாக பிறக்கிறது. ஆமென். அந்த அதான் ஸ்போக்கன் வேர்ட் பெர்த், அதான் ஒரிஜினல் பெர்த், ஸ்போக்கன் வேர்ட் பெர்த். நம்ம முதல்ல மாம்சத்தின்படி பிறந்து அதன் பின்பு நம்ம ஸ்போக்கன் வேர்ட் பெர்த்தில் வரும்பொழுது நம்ம நியூ கிரியேஷன் ஆகிறோம். நம்ம ஓல்டு கிரியேஷன்லேருந்து நியூ கிரியேஷன் வரும். ஆடம்னுடைய ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நம்ம ஜீசஸ் ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டோம். ஹல்லேலூயா. நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், நியூ ஜெருசலேம் கடைசி முடிவாக இருக்கிறது. காலையில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய முடிவு அங்கே நியூ ஜெருசலேமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், ஆண்டவர் வந்து அங்கே மனுஷனை ஆதாமை எப்படி உண்டாக்கினார் என்றால் முதலாவது ஸ்பிரிட் மேனாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26-27.
பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
ஆதியாகமம் 1:26-27 என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆடம் அண்ட் ஈவ் மேல் அண்ட் ஃபீமேலாக உண்டாக்கினார், அவங்க வந்து தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டார்கள். God created man in his own image and his own likeness. He created them male and female. இதோ ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், ஸ்பிரிட் மேனாக உண்டாக்கினார். அதாவது தியோபனியா உருவாக்கினார், ஆவிக்குரிய சரீரத்திலே உருவாக்கினார். பின்பு 2:7 வாசிக்கலாம்,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவாய்.
பின்பு அவனுக்கு மண்ணினாலே உருவாக்கி ஐம்புலங்களை கொண்ட ஒரு சரீரத்தை உருவாக்கி அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மானான். He became a living soul. அவ்விதமாக மாறும் பொழுது அதுக்கு பிறகு அவனுக்கு மாம்ச பிரமாண சரீரத்தை கொடுக்கிறார். இதுதான் ஒரிஜினல் கிரியேஷன். இட் இஸ் நாட் த அனிமல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்படி அல்ல. அதனால் முதலாவது ஆண்டவர் அவனை வந்து ஸ்பிரிட் மேனாக உருவாக்கினார், தியோபனியாக உருவாக்கினார். அதுக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு மாம்ச சரீரத்தை கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. பின்பு டஸ்டில் இருந்து அவனுக்கு ஒரு மாம்ச சரீரத்தை கொடுத்தார், அவன் ஜீவாத்மாவானான். ஹி பிகேம் எ லிவிங் சோல் என்று நம்ம வாசிக்கிறோம். இதுதான் God வே ஆஃப் கிரியேஷன். முதல்ல ஸ்பிரிட் மேனாக உருவாக்கி அதன் பின்பு அவனை வந்து எக்ஸ்பிரஸ் இன் அ பாடி, ஃப்ளஷ் பாடி, ஒரு மாம்ச சரீரத்தில் கொண்டு வந்துடுது. அதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பு. இப்படி தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆதாம் விழுந்து போனபடினாலே அவனுடைய சந்ததி இப்போ எப்படி வருகிறது என்றால், அந்த வந்து இந்த மாதிரி ஆண்டவர் உண்டாக்காதபடி அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டார். அந்த தியோபனியிலிருந்து தர ஃப்ளஷ் பாடி கொண்டு வருவது அதோடு அந்த ஆதாமோடு ஸ்டாப் பண்ணிவிட்டார். முதல்ல ஆடாமை தியோபனியாக உருவாக்கி ஃபர ஃப்ளஷாக உருவாக்குறார். முதல்ல தேவனுடைய சிந்தையில் ஆட்ரிபியூட்டில் இருக்கான், ஆட்ரிபியூட்லேருந்து தியோபனியாக வருகிறான், தியோபனியிலிருந்து அவன் ஃப்ளஷுக்கு வருதான். இதுதான் வரும்பொழுது இட்ஸ் அ ஒரிஜினல் வே ஆஃப் கிரியேஷன். மனுஷனை இவ்விதமாக உண்டாக்கினார், ஆடம் அவ்விதமாக உருவாக்கப்பட்டான். ஆனால் ஆடம் விழுந்து போன போது அண்ட் தென் ஹீ ஃபெல், தென் ஹீ குட் நாட் bring any other theophany to flesh. அதுக்கு பின்பு ஆண்டவர் இப்படி உருவாக்கவில்லை. தியோபனியிலிருந்து அதுக்கு பிறகு ஃப்ளஷில் கொண்டு வர்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டார். ஏன்னா ஆடம் விழுந்து போனான். இப்படி தான் மனுஷன் வரணும். ஆனால் இப்படி நம்ம தியோபனியில் இருக்கிறோம். இந்த உலகத்தை ஆண்டவர் அசிபாரப்படும் பொழுது தேவபுத்திரர்கள் கெம்பீரித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம இங்கே இருக்கிறோம். இதான் நம்மளை தியோபனியிலிருந்து ஃப்ளஷில் கொண்டு வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஆதாம் விழுந்து போனதுலேருந்து அதிலிருந்து அவர் ஆட்ரிபியூட்லேருந்து நேராக ஃப்ளஷ்ஷு கொண்டு வரார். அவருடைய சிந்தையிலிருந்து, அவருடைய தாட்டாக இருந்து நம்ம அந்த தியோபனியை வந்து பைபாஸ் பண்ணி ஃப்ளஷில் வரும். தாய் தப்பன் மூலமாக மாம்சத்தில் வருவோம், அனிமல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வருகிறோம். இதனாலே உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தைகளும் அது பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு அது பொய் பேசுகிற பிள்ளைகளாக வருகிறது. பொய் பேசாதவங்க யாரும் இருக்க முடியாது. Born in sin, saved in iniquity, come to the world speaking lies. எல்லா பிள்ளைகளும் அப்படி வருது. இதுதான் வந்து ஃபாலன் கிரீச்சர். இதெல்லாம் விழுந்து போன சிருஷிப்பு, ஆடமுடைய சிருஷிப்பு. அவன் தியோபனியை பைபாஸ் பண்ணி வருகிறான். ஆண்டவர் அப்படி உண்டாக்க முதல்ல அப்படி ஆடமை உருவாக்கிட்டு அவன் விழுந்து போனால அதோட அந்த மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிட்டு மிருகங்கள் மாதிரியே இனவர்த்தி செய்கிற மாதிரியே மனுஷன் வந்து உலகத்தில் பிறக்கிறான். அதுதான் பாவ பிறப்பாக இருக்கிறது. த லாஸ்ட் ஆடம் என்ன கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் ஆடம். லாஸ்ட் ஆடம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஆடமை உருவாக்கினார். ஆதாம் வந்து என்ன லிவிங் சோல், பிகேம் எ லிவிங் சோல். அவன் ஜீவாத்மாவானான். லாஸ்ட் ஆடம் வந்து யாரு? கிரியேச்சர். அவர் சிசிகத்தர். லாஸ்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிசிகத்தர். உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் உண்டானது. யோவான் 1:3 வாசிக்கலாம்.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல்
உண்டானது. எல்லாமே அவரால் தான் உண்டானது. இயேசு கிறிஸ்துவால் தான் எல்லாம் உண்டானது. பிதா உண்டாக்கினார், பிற குமாரன் வந்து மனுஷனாக வந்தார். இப்படி திருத்துவக்காரங்க சொல்லுவாங்க. இங்கே எழுது என்ன எழுதியிருக்க பைபிளில், அவங்க வச்சிருக்க பைபிள் என்ன சொல்லுது? எல்லாமே இயேசு கிறிஸ்துவால் உண்டாயிற்று. காலையில் என்ன சொன்னேன்? அவர் ஸ்பிரிட்டாக இருந்தார். ஸ்பிரிட் வந்து லோகாஸாக வார்த்தையாக அவர் மாறினார். வார்த்தையாக மாறி தியோபனியா வந்து தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அதுதான் அங்கே அவிதமாக இருக்குது. அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டானதென்றும் அவரால் எல்லாமே வேற ஒருவரெல்லாம் உண்டாகவில்லை. இந்த உலகம் அவரால் உண்டானது, இயேசு கிறிஸ்துவால் உண்டானது. அவர் மாம்சத்தில் வரும் பொழுது அவர் மெல்கிசிதேக்காக இருந்தார். அவர் தியோபனியில் இருந்து எல்லாத்தையும் உருவாக்கினார். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து எல்லாத்தையும் உருவாக்கினார். 10 வாசிக்கலாம். அதே தேயார 10.
அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை.
இதோ உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிட்டு உலகமாக அவர் இல்லை. இங்கே ஆதாமை வந்து ஸ்பிரிட் மேனாக உண்டாக்குனது அவர் தான். அவனுக்கு பிறகு ஃப்ளஷ் பாடியை கொண்டு வந்தது அவர் தான். அது வந்து என்ன ஜென்ரல், அதான் ஒரிஜினல் வே ஆஃப் கிரியேஷன். நம்ம அந்த மாதிரி தான் உலகத்தில் நம்ம பிறந்திருக்கணும். ஆனால் நம்ம மாம்சத்தின்படி, அனிமல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் படி நம்ம பிறந்திருக்கிறோம். அவ்விதமாக உலகத்தில் இன்றைக்கி சந்ததி வந்திருப்பனால எல்லா பிள்ளைகளும் பாவத்தில் பிறந்திருக்கு. ஒரு பிள்ளைகள் விடாமல் எல்லாரும் பாவத்தில் பிறந்திருக்கிறாங்க. இட் இஸ் நாட் த ஒரிஜினல் கிரியேஷன். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஸ்போக்கன் வேர்டை கொண்டு உரைக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இந்த ஓல்டு கிரியேஷனுக்குள்ள நியூ கிரியேஷன் வச்சிருக்கிறார். இந்த பாடி ஓல்டு கிரியேஷன், இதுக்குள்ள ஆண்டவர் நியூ கிரியேஷன், நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட் அண்ட் இஸ் ஓன் ஸ்பிரிட் அவர் நமக்குள்ள வைக்கும் பொழுது. எசேக்கியேல் 36:26 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இப்பொழுது நம்ம ஆடாம் படி இந்த பாடியை பெற்றிருக்கிறோம். ஆடாமுடைய நேச்சர் படி நாம் உள்ளுக்குள்ளே என்ன பெற்றிருக்கிறோம் என்றால், நம்முடைய சோல் வந்து நியூ கிரியேஷனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நியூ ஹார்ட் நம்மத்துக்கார். நம்ம நியூ நேச்சரை பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து அங்கே செகண்ட் ஆடமுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ரோமர் 5:14 வாசிக்கிறோம்.
அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன்.
அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறான். அதனால அந்த ஆதாம், அந்த முதலாம் ஆதாம் பிந்தின ஆதாமுக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறான். The figure of him that was to come. அதனால அந்த ஆடம் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஹிம் தட் வாஸ் டு கம். வரப்போகிற அந்த ஆதாமுக்கு அவன் முன் அடையாளமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் எப்படி ஆடாம் வந்தானோ அதே போல் தான் ஜீசஸ் வந்தார். இயேசு கிறிஸ்து அவர் நித்திய ஆவியாக இருந்தார். அவர் வந்து ஸ்பிரிட் மேனாக மாறினார். அதான் காட் இன் தியோபனி. ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். காலையில் அதை வேறமா சொல்லியிருக்கேன். அதன் பின்பு 2000 முன்னதாக அவர் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதே மெல்கிசிதேக்கு வந்து மாம்சத்தில் வருகிறார். தேவன் மரியாளின் கற்பத்திலே தனக்கு வந்து ஒரு சரீரத்தை உண்டாக்குகிறார். ஒரு பிளட் செல்லை கிரியேட் பண்ணி அந்த சரீரமானது மரியாளின் கற்பத்திலே வளர்ந்து அது 9 மாதம் நிறைவடையும் பொழுது அவர் உலகத்திலே அவர் பிறந்தார், இயேசு என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, அதே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அதே கர்த்தர். வானம் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னதாக ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தவர், பின்பு தியோபனியா வந்தார். அதுக்கு பிறகு இதுதான் ஒரிஜினல் வே ஆஃப் கிரியேஷன். ஆனால் இப்பொழுது மிருகங்கள் எவ்விதமாக இனவர்த்தி செய்கிறதோ அதே போல மனுஷனும் அவ்விதமாக செய்யும் பொழுது அது மாமிச பிறப்பாக இருக்கு. அதனால தான் நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவால நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். அதனால் சர்ப்பத்தின் வித்து வரவில்லை என்றால் கன்னி பிறப்புக்கு அவசியம் இல்லை. அதனால் அவர் வந்து ஒரிஜினல் வே ஆஃப் கிரியேஷன், கிரியேஷன் ஹி வாஸ் பார்ன் பை கிரியேஷன். அதுதான் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறேன். இதனால் இவ்விதமாக ஆடம் விழுந்து போனனாலே அவனுடைய சந்ததி எல்லாமே விழுந்து போச்சு. அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த எல்லா சிரிசிப்புகளும் விழுந்து போச்சு. எல்லாத்துக்கும் மரணம் வந்தது. இந்த உலகமானது விழுந்து போனது. ஆடம் வந்து இந்த பூமிக்கும் ஃபர்ஸ்ட் ஹெவன் செகண்ட் ஹெவனுக்கு அவன் வந்து ஒரு குட்டி தேவனாக ஆண்டவர் வச்சிருந்தார். அவர் 3வது வானத்துக்கு தேவனாக இருந்தார். அதனால் அவர் சர்வத்துக்கும் ஆண்டவர், அவர் தேர்ட் ஹெவனில் இருக்கிறார். இந்த ஹெவனும் இந்த ஏர்த்தும் வந்து ஆடமுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. அவன் விழுந்து போனால இது எல்லாமே விழுந்து போனது, எல்லாமே விழுந்து போனது, எல்லாத்துக்கும் அழிவு வந்தது. அவர் தேர்ட் ஹெவனில் இருக்கிறார் என்று காலையில் நம்ம தியானித்தோம். இப்பொழுது என்ன செஞ்சோம்னா, இவ்விதமான பிறப்பு வந்ததுனால இந்த சர்ப்பத்தினாலே அவ்விதமான ஒரு விளைவு ஏற்பட்டதுனால என்ன ஏற்பட்டது என்றால், ஆண்டவர் அவ்விதமான சிஷி நம்ம தியோபனிலேருந்து ஃப்ளஷுக்கு வரணும். அப்படி வராதபடி என்ன செய்கிறார் என்றால், மாம்சத்தின்படி நம்ம பிறந்து அனிமல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்ததுனால என்ன ஏற்பட்டது என்றால், இந்த உலகத்தை ஆண்டவர் டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றிவிட்டார். அதாவது நம்முடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு அவர் டெஸ்டிங் கிரவுண்டாக மாற்றிவிட்டார். Earth became the testing ground. ஏதேனிலிருந்து, ஏதேனாக இருந்தது, ஏதேனிலிருந்து இந்த உலகம் டெஸ்டிங் கிரவுண்டாக மாறிட்டு. ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து நமக்கு அநேக ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷனை கொண்டு வந்து நம்ம வார்த்தையின்படி நிற்போமா நிற்க மாட்டோமா என்று பரிசோதித்து பார்க்கிறார். இட் பிகேம் த பிளேஸ் வேர் காட் வுட் ரிவீல் அண்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் ஹிம்செல்ஃப். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நம்ம அவர் தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார். அவர் சேவியர், அவர் ஹீலர், அவர் டெலிவரர், அவர் வந்து நம்முடைய எஜமான். எப்படி எல்லா விதமான ஆட்ரிபியூட்ஸ் தம்முடைய தன்மைகளை இங்கே பூமியிலே மனு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் பாருங்கள், அதான் விழுந்து போனதுனால இந்த உலகம் டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கும், அல்லது இந்த உலகம் ஏடேனாக இருக்கும், காட்ஸ் ஏடேனாக இருந்திருக்கும். அதனால் ஆண்டவர் டெஸ்டிங் கிரவுண்டு நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நமக்கு வியாதி வரும் பொழுது அவர் நம்மை சுகமாக்கும் பொழுது அவர் ஹீலர் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்ம பாவத்தில் போகும் பொழுது அவர்கிட்ட நம்ம பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை பாவத்தை மன்னித்து நம்மை வந்து அவர் தன்னை சேவியர் என்று வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இதை நமக்கு தேவைகள் இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவை சந்திக்கும் பொழுது அவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, ப்ரொவைடர் என்று வெளிப்படுத்துகிறார், ஜெகோவா ஜெரே என்று வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணிலே சிக்கலை மாட்டும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் பல சிச்சுவேஷனில் சிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் டெலிவரர் என்று வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக அவர் தம்முடைய தன்மைகளை இங்கே வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு உலகமாக மாற்றிவிட்டார். தொடர்ந்து கொஞ்சம் கவனிங்க, 4000 வருஷமாக இதை மனுஷன் வந்து அனிமல் பிளட்டு கீழே இருந்தான். ஆடம்லேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வரும் வரைக்கும் 4000 இயர்ஸ் எவ்ரி ஒன் வாஸ் அண்டர் அனிமல்ஸ் பிளட். அந்த 4000 வருஷம் முடியும் பொழுது அவர் வந்து மாம்சத்திலே வந்தார். மரியாளின் கற்பத்திலே தனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். அதனால் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியை காணிக்கை விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. எபிரேயர் 10:5.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
இதோ ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது அவருக்காக ஒரு சரீரமானது சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த சரீரம் தான் இயேசு. அதற்குள்ள காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், வார்த்தையானது மாம்சமானது, மெல்கிசிதேக்காய் இருந்தவர் இப்பொழுது ஜீசஸாக வந்திருக்கிறார். ஆமென். நீங்க இங்க கவனிக்கும் பொழுது அவருடைய பிளட் வந்து காட்ஸ் ஓன் பிளட், அது தேவனுடைய சொந்த இரத்தம். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கும் பொழுது, நேரம் இல்லை, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சபையை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தம், God's own blood, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்குது. தன்னுடைய சொந்த இரத்தம், அதான் பைபிளில் எழுதி போட்டிருக்கோம். அது ஒரு குமாரனுடைய இரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டனால குமாரன் என்று அழைக்கப்பட்டார். நமக்கு வெளிப்பாடு இருந்தால் பைபிளை வந்து நியூஸ் பேப்பர் மேலே படிக்க முடியாது. பைபிளை வந்து பாட புஸ்தகம் போல் இன்னைக்கு ஸ்தாபனத்துக்காரங்க படித்து பார்க்குறாங்க, அது சிக்கலில் போய் முடியும். வெளிப்பாட்டின்படி அங்காரி குமாரன் என்று சொல்லும்பொழுது மாம்சத்தில் வந்தனால குமாரன் என்று அழைக்கப்பட, கடவுளுக்கு குமாரன் கிடையாது, அவருக்கு பிள்ளைக்குட்டியும் கிடையாது, அவருக்கு தாய் தகப்பனும் கிடையாது. எப்ரேயர் 7 நம்ம வாசிக்கும், தாயும் தகப்பனும் வம்ச வல்லாறு இல்லாதவர், அவங்க எங்கே போவாங்க, அவருக்கு குழந்த குட்டி, நம்மளை போல குழந்த குட்டி உண்டு அவருக்கு, அநாதி தேவனாக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இந்த ஜனங்களுக்கு சாபனத்து மக்களுக்கு வெளிப்பாடு இல்லை, அதனால அவங்க பைபிள் வந்து குழப்பத்தில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த கடைசி காலத்தில் இந்த செய்தியை விசுவாசி, அதனால அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, அப்படி நாமம் என்னன்னு தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு தீர்க்கதரிசி செய்தியில் தான் இருக்குது, அதை படிக்காத பட்சத்தில் வெளிப்பாடு பெற முடியாது. அதனால பாருங்க, தேவனுடைய ஓன் பிளட்டினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய முன்னோர்களால் வீணாக அனுசரித்து வந்த வீணான அந்த நடத்தை நின்று நம்ம அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 Peter 1:18-19 வாசிக்கலாம். 1 Peter
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே.
குற்றமில்லாத மாசற்ற கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, அவங்க ஆடு மாடு இரத்தத்தின் கீழ் இருந்தாங்க. நியூ கவனன், புதிய உடன்படிக்கையானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது தேவனுடைய இரத்தம். ஹல்லேலூயா. பென்காமி அங்கே 6 பரிமாணத்துக்கு போகும் பொழுது அவர் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். த ராப்சர் என்ற செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறார் என்று, அவரை இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது 61:3 அந்த செய்தியில் அங்கே கொடுக்கும் பொழுது அவருக்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறார், லிட்டில் ஹையர். When you go a little higher up, that is Jesus. ஜீசஸ் வந்து அங்கே மேலே இருக்கிறார், பல சுத்தவான்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், லிட்டில் ஹையர் இருக்கிறார். அங்கே தியோபனி இருக்கிறாங்க, நம்முடைய தியோபனி அங்கே இருக்கிறது, நம்ம அதை பைபாஸ் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். இதோ என்ன, இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினார், காட்ஸ் ஓன் பிளட்டு. இந்த பிளட்டு மூலமாக நம்ம தியோபனியை எப்படி, நம்ம பைபாஸ் பண்ணி வந்த அந்த தியோபனியை எப்படி அடைவது என்பதற்கு வழியை உண்டு பண்ணுகிறார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். எபிரேயர் 10:19
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியாக.
எதுக்கு அவரை வந்து, அவர் வந்து தியோபனியில் இருந்தார், ஆடம் தியோபனியில் இருந்து ஃப்ளஷுக்கு வந்தான், அதான் ஒரிஜினல் பர்த்து. ஜீசஸ் அப்படி தான் வர்றாரு, அவர் தியோபனியாக இருந்தார், மெல்கிசிதேக்காக இருந்தார், பின்பு அவர் ஃப்ளஷில் வந்து அவர் தன்னுடைய சொந்த இரத்தம், காட்ஸ் ஓன் பிளட், தேவனுடைய சொந்த இரத்தம் இதனாலே நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். எதுக்கு, நம்ம பைபாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அந்த தியோபனியை பைபாஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அந்த தியோபனிக்கு எப்படி போகிறது? ஹல்லேலூயா. அந்த தியோபனிக்கு எப்படி போகிறதுன்னா, இந்த ஜீசஸ் ஒரு வழியை உண்டு, மாம்சமாகிய திரையின் வழியாக தம்முடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக அவர் வழியை உண்டு பண்ணி, 20 வாசிக்கலாம்.
அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகும்.
அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அந்த இரத்தத்தினாலே நமக்கு வந்து அங்கே வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால அருமையானவர்களே, நம்ம மரிச்சு போனால் அந்த தியோபனிக்கு போகணும், நான் ஆவிக்குரிய சரீரத்துக்கு போகிறோம். எப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு அந்த வழியை உண்டு பண்ணிக்க, நம்ம தியோபனிக்கு சும்மா போக முடியாது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தை அடையிறக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்த வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் நினைக்கணும். நம்ம ஆடு மாடு இரத்தத்தின் கீழே இல்லை, நம்ம தேவனுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சொந்த இரத்தம். அவர் ஸ்பிரிட்டாக இருந்து தியோபனியாக வந்து அதுக்கு பிற ஃப்ளஷாக வந்து நமக்கு இரத்தத்தை சிந்தி வழியை உண்டு பண்ணார். 4000 வருஷம் இருக்கிறவங்க அங்கே போக முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்து அங்கே ரத்தத்தை சிந்தின பிறகு தான் எல்லாருக்குமே வழி திறந்தது. ஹல்லேலூயா. தே ஆர் இன் எ தியோபனி, தே ஆர் நாட் ஜஸ்ட் சோல்ஸ், அவங்க சோல்ஸாக இல்லை, இன்னொரு சரீரத்தில் இருக்கிறாங்க. தே ஆர் இன் எ பாடி, தென் தே வில் கம் பேக், திருப்பி நம்ம இங்கே வருவோம். இதோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வரணும். அங்கே இருக்கிற தியோபனிலாம் இங்கே வந்து நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போனால் கொஞ்சம் குளோரிஃபிகேஷன் அவசியம். அந்த தியோபனி பாடியை விட இன்னொரு நல்ல பாடி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் அதிக மகிமை தேவைப்படுகிறது. அதுக்காக அந்த தியோபனிஸ் எல்லாமே இங்கே இறங்கி வருது. இறங்கி வந்து என்ன செய்கிறால் நம்முடைய தியோபனி இங்கே இறங்கி வருது. இதை நம்ம என்ன செய்வோம், குளோரிஃபிகேஷன் அடைஞ்சால் தான் வெட்டிங் சப்பருக்கு போக முடியும். இல்லை ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இது ரொம்ப சத்தியமான வசனம். இதை புரியணும்னா உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய சிந்தை வேண்டியதாக இருக்கு. திஸ் பாடி ஹேஸ் டு கம் இன் டு குளோரிஃபிகேஷன், இட் நீட்ஸ் எ லிட்டில் மோர் குளோரி டு கோ டு த மேரேஜ் சப்பர். நீங்கள் மேரேஜ் சப்பருக்கு போகிறக்கு இந்த பாடியில் போக முடியாது. தியோபனி பாடியில் இல்லை, அதை விட மோர் குளோரிஃபிகேஷன், அதை விட அதிக மகிமையடைந்த சரீரத்தில் நம்ம அங்கே குளோ. இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் உலகத்தில் இறங்கி வரணும். அவர் வந்து மெல்கிசிதேக்கா இருந்தால் முடியாது, அவர் தியோபனியில் இருந்தால் முடியாது. அவர் வந்து பாடியில் வந்து அவர் தன் அவருடைய கிரியேட்டிவ் பிளட்டை வந்து நமக்காக சிந்த வேண்டும். அந்த காட்ஸ் ஓன் பிளட்டு நமக்காக சிந்தப்பட வேண்டும். அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இல்லாமல் திருத்தத்தை நம்புகிறவங்களுக்கு அந்த இடத்துக்கே போக முடியாது. காட் ஸ்பிரிட்ஸாக இருந்து மெல்கிசிதேக்காக இருந்து அந்த மெல்கிசிதேக்கு வந்து அவர் பாடியில் வந்து அந்த பாடி காட்ஸ் ஓன் பிளட்டு. இந்த ஒன் காடை பிலீவ் பண்ணாதவங்களுக்கு ரேப்சர் கிடையாது. அந்த கிறிஸ்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை நினைச்சே பார்க்க முடியாது. இந்த சத்தியத்தை புரியாதவங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க, இந்த வெளிப்பாட்டை புரியாதவங்க, ஒன் காட் தான் சுப்ரீம் ரெவலேஷன். இந்த சுப்ரீம் ரெவலேஷனை பெறாதவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவோன்னு சாவாங்க, பிசாசு அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு போவான், அவங்க ஏமாற்றப்படுவார்கள். முதல்ல பாருங்கள், கர்த்தர் இவ்விதமான ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். இட் நீட்ஸ் எ லிட்டில் மோர் க்ளோரி டு கோ இன் டு த மேரேஜ் சப்பர். அங்கே போய் அந்த திராட்சை ரசத்திலே நம்ம பங்கு பெறுவோம் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். சாபிரகாமை மெல்கிசிதேக் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து மெல்கிசிதேக்கு அங்கே வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று நம்ம காண்கிறோம். எபிரேயர் 7:1-3 நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:1 அந்த மெல்கிசிதேக்கை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து உன்னை சந்ததியை வந்து என்ன சொன்னால் கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 14:16 சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:3 உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அங்கே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கார். டஸ்ட்லேருந்து ஸ்டாருக்கு கொண்டு போகிறார். டஸ்ட்லேருந்து அவர் ஸ்டார் ஸ்டாருக்கு ஆபிரகாமின் சந்ததியை கொண்டு போகணும்னா நீங்கள் டஸ்ட்லேருந்து, இந்த பாடி டஸ்ட், இது டஸ்ட் பாடி, பூமியிலேருந்து உண்டாக்கப்பட்ட சார், இதிலிருந்து நீங்கள் தியோபனி போகணுன்னா அவர் மெல்கிசிதேக்கு மாம்சத்தில் வர வேண்டும். அதுக்கு அடையாளமாகத்தான் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:17 நம்ம வந்து 17 நினைக்கிறேன் வாசிக்கலாம்.
அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக.
சரி, 18 நம்ம விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:18 நம்ம வாசிக்கிறோம். மெல்கிசிதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர் கிங் ஆஃப் சேலமாக இருக்கிறார், அவர் கிங் ஆஃப் ரச்சஸ்னஸாக இருக்கிறார். அவர் இப்பொழுது தியோபனியில் வந்திருக்கிறார். இவன் வந்து டெரஸ்ட்ரியல் பாடி, ஃப்ளஷ் பாடியில் இருக்கிறோம். அவர் தியோபனி இருக்கார், காட்ஸ் ஓன் தியோபனி, அவருடைய சரீரத்தில் இருக்கிறார். இவன் வந்து மாம்சத்தில் இருக்கிறான். அவன் வந்து தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக காத்திருந்தான். இப்பொழுது அந்த அவர் தியோபனி பாடியில் அந்த நகரத்தின் ராஜா, கிங் ஆஃப் கிங், அங்கே வந்திருக்கிறார். மெல்கிசிதேக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. அதே போல் பென்காமி ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ரியல் பிரெட் அண்ட் ரியல் அங்கே பிளட்டு நம்ம அந்த திராட்சரசத்தை கொடுக்குறார். ரியல் பிளட், ரியல் வைன் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்தார். நான் இப்பொழுது உனக்கு அந்த பிரெட் அண்ட் வைன் தரேன், இது மூலமாக தான் உன் சந்ததி டஸ்டில் இருந்து அது ஸ்டாருக்கு போகும். இங்கேருந்து மூன்றாம் வானத்துக்கு போகணும்னா நான் என்ன, இந்த பிரெட்டு இந்த வைன் மூலமாக தான் போக முடியும். உன் சந்ததியை வந்து பூமியின் தூளிலிருந்து வானத்தின் நட்சத்திரத்துக்கு நான் உயர்த்த வேண்டும். அதுக்கு இதுதான் வழி என்று காமிக்கிறார். அதே போல் கத்ரா இயேசு அந்த மெல்கிசிதேக்கு மாம்சத்தில் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, திராட்சரசத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது இது என் ரத்தமாக இருக்குது, என்னை நிறுவப்படி ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். இந்த மாம்ச சரீரத்திலிருந்து அந்த தியோபனி குளோரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு வழி வந்து அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமாக இருக்கிறது. இல்லை அவனுக்கு பிரெட்டு அங்கே ஒயினை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அடையாளமாக அவர் அப்பத்தையும் திராட்சரசம் ஆசீர்வதி கொடுத்தார். ஆனால் பிரதர் பென்காமிக்கு ரியலாக கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு ஷேடோவாக அடையாளமாக கொடுத்தார். பிரதர் பென்காமிக்கு ரியலாக கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? பிரெட்டு வந்து வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரெட்டு வந்து வார்த்தை, திராட்சரசம் வந்து அது வந்து ரெவலேஷனாக இருக்கிறது. இந்த ரெவலேஷன் தான் நமக்கு அனாயிட்டிங்கை கொண்டு வரும். அதனால் பிரெட் அண்ட் ஸ்பிரிட் கொடுக்குறார். பிரெட் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்குது. பென்காமுக்கு ஆண்டவர் ரியல் பிரெட்டு, ரியல் வைன் கொடுக்குறார். அதனால் ரியல் பிரெட்டு, ரியல் வைன், இந்த ரியல் பிரெட்டு மூலமாக, இந்த வைன் மூலமாகத்தான் நீ வந்து ரேப்சரில் போக முடியும், அல்லது நீ ரேப்சரில் போக முடியாது. அதனால் கத்தர் வெளிப்பாடான செய்தியை கொடுக்குறார், ரியல் அனாய்டிங்கை கொடுக்குறார். இந்த ஜென்ரல் வார்த்தையானது, இந்த வெளிப்பாடு உங்களுக்கு அனாய்டிங்கை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு வேற எங்கேயும் கிடையாது. பிரனா மெசேஜில் தான் வெளிப்பாடு இருக்குது. சாபன மெசேஜில் வெளிப்பாடு கிடையாது. அல்லாஹ் மெல்கிசிதேக்கு ஆபிரகாமை சந்தித்த அதே மெல்கிசிதேக்கு பிரதர் பென்காமே அவர் சந்தித்தார். இதோ என்ன சொன்ன சன்சத் மவுண்டனில் சந்தித்து ரியல் பிரெட் அண்ட் ரியல் ஒயினை கொடுக்குறாரு. நம்ம இதுக்கு அடையாளமாக இந்த நேச்சுரல் பிரெட்டு, நேச்சுரல் ஒயினில் பங்கு பெறுகிறோம். நம்ம ரியல் பிரெட்டு அந்த ரியல் ஒயினை வந்து வார்த்தையின் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமே இந்த வெளிப்பாடு தான் வந்து உங்களை என்ன சொல்லியிருந்தால் ரேப்சருக்கு கொண்டு சொல்லுது, உங்களை குளோரிஃபிகேஷனுக்கு கொண்டு சொல்லுது. ஹல்லேலூயா. எப்படி போகிறது? இப்படி தான் போக முடியும். ஆண்டவர் இப்படி தான் வழி வச்சிருக்கிறார். வேறு எந்த விதத்திலையும் போக முடியாது. அவரே இறங்கி வந்து இதோ அங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். அதே போல் பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறார். அவர் வந்து பென்காமை சந்திக்கிறார். ஏழாம் தூதன் பென்காமை அவர் சந்தித்து அவருக்கு ரியல் பிரெட்டு, ரியல் ஒயின் கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடான வார்த்தை, இந்த ரியல் அனாய்டிங் வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது இதுதான் நம்மளை வந்து அங்கே கொண்டு சொல்லும். ஹல்லேலூயா. நல்லா அருமையானவர்களே, கத்தர் இவ்விதமாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை நம்ம நினைவு கூற வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் வந்து நிற்கும் பொழுது ஆபிரகாம் வந்து என் நாளை கண்டான், அவன் வந்து கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்குறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, ஆபிரகாம் 1500 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்தான், ஆபிரகாமை நீ கண்டாயோ என்று கேட்கிறார். அப்பொழுது கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோவான் 8:56 வாசிக்கலாம்.
உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அவர்
மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள்.
ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னதாக நான் இருக்கிறேன். ஆபிரகாம் மெல்கிசிதேக்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே யெகோவாயிராக அங்கே பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். எலோகிமா கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்சடையா பார்க்கிறான். இப்படியாக ஆபிரகாம் அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒன் காடை நம்ம பிலீவ் பண்ணுறோம். திருநெற்றிக்கு இடமே கிடையாது, அது பாபிலோனிய உபதேசம். நம்ம டிரினிட்டி மனசில் நினைக்கவே கூடாது, அது வந்து ஒரு மோசமான உபதேசம். சோபனத்தார் எல்லாரும் டிரினிட்டியில் இருக்கிறாங்க. டிரினிட்டியை விசுவாசிக்கிற அனைவரும் களைகள், சுட்டரிக்கப்படுவதே அவங்களுடைய முடிவு. நம்ம உன்காட பிலீவ் பண்ணுறோம், ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், ஆபிரகாம் என் நாளை கண்டான், ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொல்கிறீங்க, ஆபிரகாம் என் நாளைக்கு நான் மெல்கிசிதேக்காக ஆபிரகாமை சந்தித்தேன், அந்த மெல்கிசிதேக்கு தான் நான் ஜீசஸாக வந்திருக்கிறேன், அது ஒரு தியோபனி பாடியில் இருந்தேன், இப்போ நான் ஃப்ளஷ் பாடியில் வந்திருக்கிறேன், அவரே தான். அதனால் ஆபிரகாம் உண்டாததுக்கு முன்னதாக நான் ஆபிரகாமை உண்டாக்குறது நான் தான், ஃபஸ்ட் ஆடாமல் உண்டாக்குனது நான் தான். அவன் வந்து ஒரிஜினல் கிரியேஷன் படி வந்தான், ஆனால் அவன் விழுந்து போனனால எல்லாமே மாம்சத்தின்படி பிறக்க வேண்டியதாக வந்தது. இதனால நான் எனக்கென்று ஒரு சரீரத்தை உருவாக்கி, எனக்கொண்டு ஒரு பிளட்டை நான் கிரியேட் பண்ணி, எனக்கென்று ஒரு சரீரத்தை கிரியேட் பண்ணி, நான் வந்து என்னை பலியாக ஒப்பு கொடுத்து, இதோ என்ன சென்றால் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து அங்கே ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அங்கே பெந்தகோச நாளில் 50வது நாளில் கொடுத்து இப்படி ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் நான் வந்து பென்காம் ஆபிரகாம் 7 எழுத்து, பென்காமும் 7 எழுத்து. அதனால் அவ்விதமான ஒரு மகத்தான தீர்க்க தரிசியை நான் உலகத்தில் கொண்டு வந்து அந்த தீர்க்க தரிசியை நான் சந்தித்து இதோ 7 முத்திரைகளை திறந்து தேவரேசியை வெளிப்படுத்தி நான் ரியல் பிரெட்டு ரியல் ஒயினை கொடுத்துருக்கிறேன். ஆபிரகாமுக்கு நான் அடையாளமாக தான் கொடுத்தேன், ஆபிரகாமுக்கு நான் பென்காமுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல, நான் பிரதர் பென்காமுக்கு என்ன ரியல் பிரெட்டு ரியல் அங்கே ஒயின் நான் கொடுத்துருக்கேன். இதை தான் நீங்கள் இன்றைக்கி பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களை வந்து டஸ்ட்லேருந்து ஸ்டாருக்கு கொண்டு சொல்லும். இந்த டெரஸ்ட்ரியல் பாடியிலேருந்து உங்களுடைய தியோஃபனிக்கும் உங்களுடைய என்ன குளோரிஃபைட் பாடிக்கு இதுதான் கொண்டு சொல்லும். அதுக்கு தான் இந்த பந்தியில் பங்கு பெறுவோம். நீங்கள் குளோரிஃபிகேஷன் அடையணும், நீங்கள் தேர்ட் ஹெவனுக்கு போகணும், நீங்கள் வெட்டிங் சப்பருக்கு போகணும். அதற்காக இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஒரு வழியை உண்டு பண்ணினார். இதை நீங்கள் நினைவு கூர்ந்து தான் இதில் பங்கு பெற வேண்டும். அதனால் இதை நினைவு கூறாமல் பங்கு பெற்ற நம்ம ஒருவேளை அபாத்திரமாய் பங்கு பெறுவதற்கு அடையாளமாக அது இருக்கலாம். ஒன்று குருந்தியர் 11:28-29 வாசிக்கலாம்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் நிலையில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்தில், இது வந்து காட்ஸ் ஓன் பாடி. இந்த சரீரம் வந்து காட் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சரீரம். இந்த திராட்சை ரசம் வந்து இதை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவருடைய சொந்த ரத்தம், சுய ரத்தம். இதுக்கு அடையாளமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடோடு கூட இதில் பெறணும். நான் எது சும்மா ஒரு பிரெட்டு தராங்க அங்கே ஒயின் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி இதில் பங்கு பெற்றால் அபாத்திரமாக பங்கு பெறுறீங்க. இதை குறித்த வெளிப்பாடு வேணும். இது காட்ஸ் ஓன் பாடியை நான் டச் பண்ணுறேன், காட்ஸ் ஓன் பிளட்டுக்கு நான் இது பண்ணுறேன். அவர் ஸ்பிரிட்ஸாக இருந்து எலோகமாக இருந்து மெல்கிசிதேக்காக வந்து அவர் ஃப்ளஷில் வந்தார். காரணம் என்னென்னா, நான் வந்து தவறாக பிறந்ததுனால, மாம்சத்தின்படி பிறந்ததுனால நான் பரலோராஜ்யம் போக முடியாது. அதனால் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுறதுக்காக நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படியாக மாம்சமாகிய திரையின் வழியாக அவர் வந்து வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எனக்கு தைரியம் உண்டாகியிருக்கிறது. என்னை டஸ்ட்லேருந்து அவர் வந்து ஸ்டாராக மாற்றப்படுற. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? அதுக்கு தான் இந்த மெசேஜ். நம்முடைய அச்சீவ்மெண்ட் அது தான். நீங்கள் அதை தான் நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஆகணும். நீங்கள் எதை காரியத்தை சாதித்தாலும் சாதிக்காட்டாலும் இதை நீங்கள் சாதித்தா போதும், உங்களோட லைஃப் வந்து சக்ஸஸ். நீங்கள் பெரிய காரியங்களை சாதிச்சு, நான் அதை சாதித்தேன், இதை கின்னஸ் சாதனை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, என்ன கின்னஸ் சாதனை பண்ணாலும் உலகமே உங்களை பாராட்டினாலும் ஃபெயிலியர். லைஃப் வந்து ஃபெயிலியர், உலக வாழ்க்கை ஃபெயிலியர், எல்லோருடைய லைஃப்பும் ஃபெயிலியர். டஸ்ட்டுக்கே திரும்புகிறாங்க, டஸ்ட்டுக்கு திரும்பி பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போகிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையும் ஃபெயிலியர். இதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் சக்ஸஸ். நீங்க அவர் வந்து கிங்கா இருப்பார், நம்ம குயினா இருப்போம். கடைசி முடிவு அந்த பட்டணத்தில் அவர் கிங் ஆஃப் கிங், அல்லேலூயா, லார்ட் ஆஃப் லார்ட், அவர் கத்த ராஜாதி ராஜரும் கத்தாதி கத்தனமாக இருக்கேன். நீங்கள் தான் உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்ததில் குயினில் மிகப்பெரிய குயின் நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ குயின் வாழ்ந்துருக்கிறாங்க, எலிசபெத் ராணி வாழ்ந்துருக்கிறாங்க, உலகத்தையே அவங்க ஆட்சி செய்திருக்கிறாங்க. அந்த அதை விட பெரிய குயின் வந்து நீங்கள். நீங்கள் அந்த சிட்டியில் இருப்பீங்க, ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அங்கே கோல்டு பியூர் கோல்டுனாலும் இதை அலங்கரிக்கப்பட்ட அந்த பட்டணத்தில் அந்த கிங்கோடு நம்ம ஒரு நாளில் அடையாளம் காண்பிப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவர் இந்த மாதிரி ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதுக்காக அந்த தீர்க்க தரிசி மூலமாக அதை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார், எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ரிவீல் ஆன மாதிரி மார்ட்டின் லூத்தர் காலத்திலேயோ ஜான் வெஸ்லி காலத்திலேயோ இந்த மாதிரி சத்தியம் கிடையாது. பெந்தகோச மக்களுக்கு இந்த சத்தியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தம்முடைய சிந்தையில் இந்த சீக்ரெட்டை, ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தையை நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நமக்காக என்ன செய்தார், என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணினார் என்பதை நம்ம இவ்வளோ நேரம் தியானித்தோம். எந்த மனுஷனும் செய்ய முடியாது. தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்காக இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் மகிமையில் பிரவேசிப்பதற்காக இதை கர்த்தர் விதமாக செய்ய, அதை நினைவு கூற தான் இந்த ராபோஜனம். இதை நம்ம இழந்து போனால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி, இதை நம்ம பெற்றுக்கொண்டால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மாதிரி. ஒரு உலகத்தில் வந்த நோக்கம் நம்ம மூலமாக நிறைவேறுது. நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் அச்சீவ்மெண்ட் பிரைடாக இருக்கிறார். அவர் ஒரு பிரைடை பெற்றிருக்கிறார். அந்த பிரைடுக்கு தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த பிரைடு வந்து இன்வின்சிபிள் ஆர்மி, யாரும் ஜெயிக்க முடியாது. சாத்தான் இந்த வெளிப்பாட்டுக்கு பயப்படுகிறான். நீங்கள் இந்த வெளிப்பாடு உங்களுடைய இதயத்தில் இருக்கும் என்றால் சாத்தான் பயப்படுவான், உங்களாக அவன் மேற்கொள்ள முடியாது. எல்லோரும் கற்றுக்கு நம்ம சோத்திரங்களை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள தேவன் ஆதியேவன், ஜீவனுள்ள தேவனின் ஊருக்கும் ஒரு வாக்கி நீரப்பும் வனுள்ள தேவனின் ஆதியேவார், ஜீவனுள்ள தேவனே ஆதியேவார். Spirit of the living God, fall abreast on me. Spirit of the living God, fall abreast on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, fall abreast on me. Spirit of the living God, fall abreast on me. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே அந்த பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கத்தரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 267 267 திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுவேன். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினம் நீர் பனைந்திடுமே. கும்பசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினார் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே. இன்பகனான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. இன்பகனான் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினம் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமன்னான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. கும்பசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபம்
எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருந்து உம்முடைய பந்தியிலே பங்கு பெறும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அட்டுக்குடியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் பங்கு பெற்றிருக்கிற ஒரு நாள், நாங்கள் ஒரு நாளிலே அங்கே நாங்கள் பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். நீ தாமே எங்களுக்கு பரிமாறுவீர். அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். நாங்கள் அந்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்காகத்தான் நீர் இவ்விதமாக ஒரு வழியை ஏற்படுத்தினீர், மீட்பை சம்பாதித்தீர். அதை நினைவு கூறும்படியாக இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். பங்கில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. 800 புதுசாக அருமையான சோரன் சாம்சன் அவரோடு கூட வின்சென்ட் என்ற சகோதரமார்கள் வந்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையை நேசிக்கிற அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தூரத்திலிருந்து வந்திருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட பிரயாசப்பட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் நல்ல பிரயாணத்தை தருவீராக, பாதுகாத்து கொள்வீராக. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, கர்த்தாவே உம்முடைய கிருபையிலே வளர, உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எங்களை உம்முடைய ஆவியினாலே வழி நடத்தும். எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும், எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் புதிய பலத்தோடு இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து எங்களுக்கு முன்வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள, எங்களுக்கு முன் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு இந்த பந்தியின் மூலம் பலத்தை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.